الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى أمره أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاة صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الطهور كفر الإيمان أو كما قال صلى الله عليه وسلم على وجه رب العالمين لا بأن بالن جيبن نائن الله أروان كيف فلن يسم الحمد لله அந்த அல்லாஹ்வின் உயரிய பேரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாவும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாரின் திருவடிகளை அனுபவம் பெற்றால் தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமை சமாபாக்கள் தாபியவுங்கள் சபா தாபியங்கள் முஸ்லிமான மௌமீனான ஆண்கள் பெண்கள் யாவருமேதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக எல்லோரும் நாடு ஊடகம் அணிந்ததுக்கு பின்னால் மேலான ஜென்மத்தோற்று கூடியாக கிடைக்கட்டுமா இந்த துவா செய்கிறேன். அல்லாஹ்வும் செய்வானான் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் வாழ்வார்கள் என்பதற்குரிய அடையாளத்தில் அவர்களுடைய மஸ்ஜித் இருப்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களிலே ஒன்றுதான் மஸ்ஜித். எனவே அந்த மஸ்ஜிதிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு வெளியேயும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் உள்ளூரிலும் வெளியூரிலும் தனிமையிலும் கூட்டாகவும் இரவிலும் பகலிலும் விரதியமாகவும் பரவசியமாகவும் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகருக்குமாறு எனக்கும் உங்களுக்கு வசியத்தில் கொண்டு கொள்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து நாளை மறுமை நாளை அல்லாஹ் தஹீனுடைய பட்டியலில் எங்களை சேர்த்து எங்களுக்கு அருள் புரிவானா. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லதியார்களே, பேரன் மிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா புனிதமான மார்க்கம் தீனுல் இஸ்லாம் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இஸ்லாம் மார்க்கம் தூய்மையான மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம் பரிசுத்தமான மார்க்கம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கம் அது தீனுல் இஸ்லாம் தான். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இஸ்லாம் எப்படி தூய்மையானதோ, இஸ்லாம் எப்படி பரிசுத்தமானதோ, அதே போன்ற இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்ற நானும் நீங்களும் தூய்மையானவர்கள், நானும் நீங்களும் சுத்தவான்கள். அது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே தூய்மையானவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக தூய்மையானவன், தூய்மையை தவிர வேறொன்றையும் அல்லாஹ் கபூல் செய்வது கிடையாது. இன் அல்லாஹ் ஜமீலும், நிச்சயமாக அல்லாஹ் அலங்காரமான, மிகைக்குள் ஜமான், அல்லாஹ் அலங்கை விரும்பக்கூடியவன். ஒரு மனிதன் அழகாக இருப்பதே, ஒரு மனிதன் சுத்தமாக இருப்பதே, ஒரு மனிதன் நேர்த்தியாக இருப்பதே, ஒரு மனிதன் நாகரீகமாக அந்த உலகத்திலே வாழ்வதே அல்லாஹ் விரும்புகிறான். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த வகையிலே இன்றைய ஹுத்பாவில் உங்களோடு மிக முக்கியமான ஒரு தலைப்பை பேசிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதா, எல்லா இபாதத்திற்கும் தேவையான ஒரு பழக்கம். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று எங்களே அநேகமானவர்கள் அது ஒரு வணக்கம் என்று கூட கருதாத அளவுக்கு சாதாரணமாக எண்ணக்கூடிய விடயம். அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரிலே அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அது பயங்கரமான பாவமாக இருக்கிறது. சுத்தம் இல்லாமல் இருப்பது, நாங்கள் சுத்தவான்களாக இருப்பது அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நாம் விரும்பவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் கனியமானவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை விரும்புகிறார். அதே போல சுத்தமாக இருப்பவர்களையும் மேலும் அல்லாஹ் விரும்புகிறார். எனவே தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் என்ற இபாதத்தை தான் உங்களோடு நான் பேசிக்கொள்ளாட்டி சுத்தம் இருக்கிறேன். சுத்தமாக யாரெல்லாம் அந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் விரும்புகிறான், அதிகாரிகளும் விரும்புகிறார்கள். சுத்தம் ஆரோக்கியமாக ஒரு மனிதனை வாழ வைக்கும். சுத்தம் இல்லாத மனிதனுடைய ஆயுள் அங்கே குறையும். மன்னர்களே, அது மாத்திரமல்ல, சுத்தம் இல்லாதவர்களுடைய அமல்கள் கூட அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ் அவருடைய கபூலிய பேணுமா, அந்த அமல் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதனால் அன்பான அல்லாஹ்வை நிலடியார்களே, பிதுரு கலையுடைய நூல்களை எடுத்து பாருங்கள். அதிலே முதலாவது பாடம் தொழுகை கிடையாது, முதலாவது பாடம் ஜகாத்து கிடையாது, முதலாவது பாடம் நோம்பு கிடையாது, கிதாபு தஹாரா, முதலாவது பாடம் சுத்தத்துரிய பாடம். சுத்தத்துக்கு பின்னாலதான் தொழுகை, சுத்தத்துக்கு பின்னாலதான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னால் ஜகாத் ஏனைய கடமைகள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் இல்லாமல் விவாதம் இல்லை. சுத்தத்தோடு தான் இபாதத்துக்கு நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்த வேண்டும். அதனால் ஒரு மனிதன் சுத்தமாக இந்த உலகத்திலே வாழ்வதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் விரும்புகிறார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, அந்த வகையிலே சுத்தம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்ததன் நோக்கம் மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காக. மனிதர்களை சுத்தப்படுத்துவதில் உலகிலும் மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்விலே உள்ளும் மனிதனுடைய வெளியும் அகமும் புறமும் ஒரு மனிதனுடைய உள்ளும் வெளியும் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ் வாணியை சொல்லுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் நோக்கத்தை லியுஸ்ஸக்கீ வயுல்லிஹுல் கிதாபா வல் ஹிக்மா. நபியே நாயகமே, உங்களை நாங்கள் அவர்களுக்கு தூதராக ஏன் தெரியுமா அனுப்பினோம், லியுஸ்ஸக்கீ அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக. ஆரம்ப காலங்களிலே உழைப்பு செய்ததை முதலாவதாக மனிதனுடைய உள்ளத்தை சீர்திருத்த, உள்ளத்திலே அல்லாஹ்வை கொண்டு வர, உள்ளத்திலே கபடம் விரோதம் புரோதங்களை அகற்ற. அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே சுத்தம் இருந்து வருகின்ற போது அந்த சுத்தத்தை மிக முக்கியமாக இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று உட்சுத்தம், இன்னொன்று வெளி சுத்தம். அகம் புறம் என்று இரண்டாக அழைத்திருக்கலாம். உட்சுத்தம் என்றால் வெளியானவர்களே, எங்களுடைய ஆன்மா, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய நப், இது எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஆன்மா தூய்மையானதாக இருக்க வேண்டும். இந்த உள்ளம் கெட்டு போனால் என்னுடைய வெளிப்பாடுகள் கெட்டதாக இருக்கும். கால் கெட்டுவிட எங்களுக்கு நடக்கும், கை கெட்டவிட எங்களுக்கு பக்கமாக செல்லும், கண் கெட்டுவிட எங்களை பார்க்கும், காது கெட்டுவிட எங்களை கேட்கும். இதனால் உள்ளம் கெட்டு போனால் ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கும் காரணம் உள்ளம்தான், ஒரு மனிதன் நன்மை செய்வதற்கும் காரணம் உள்ளம்தான். ஒரு மனிதனுக்கு முதலாவது ஒரு செயலை செய்வதற்கு அவனுடைய உடல் உறுப்புகள் பார்த்ததுக்கு பின்னால் அங்கீகாரம் கொடுப்பது உள்ளம்தான். ஒரு தவறை செய்ய முன்னால் உள்ளம் பலமுறை சிந்தித்தான தவறுகள் இறங்கும். கண்ணியமான ஒரு நலவை செய்ய முன்னாலும் இந்த உள்ளம் பலமுறை சிந்தித்ததுக்கு பின்னால் தான் நலவை செய்யும். எனவே இந்த உள்ளம் சீரானால் எங்களுடைய இதர வெளிப்பாடுகள் சீரானதாக இருக்கும். எனவே அன்பான அல்லாஹ்வை நிலையாகவே ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே பல சத்தியங்களுக்கு அப்பால் ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் சொல்கிறான். அது நக்குடைய வெற்றி, அது இந்த ஆன்மாவுடைய வெற்றி, அது இந்த ஆன்மாவுடைய தோல்வி. அதை பேசுகிறான். நத்தின் மீது சத்தியமாக அதை தேவையாக்கிய இறைவன் அல்லாஹ்வே சத்தியமாக அந்த நத்துக்கு அந்த ஆன்மாவுக்கு நல்லதையும் நல்லதை அறியக்கூடிய சக்தியையும் கெட்ட விடயங்களை இது கெட்டதென்று அறியக்கூடிய சக்தியையும் அல்லாஹ்தான் கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு வெற்றியை தருகிறான். அது உள்ளத்துடைய வெற்றி. யார் இந்த ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்தார்களோ திருடாக அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் இந்த ஆன்மாவை பாவத்துல புதைத்து விட்டார்களோ அவர் நாசமாகி விட்டார்கள், அவர்கள் அவளுடைய கை சேதமாகி விட்டார்கள். செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே பல சத்தியங்களுக்கு அப்பால் ஒரு வெற்றியை ஒரு தோல்வி செல்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதலாவதாக இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல குணங்களை அணிய வேண்டும், தீய குணங்களை களைய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், தீமைகளை மட்டும் தூரமாக வேண்டும். உள்ளத்திலே கப்படம், பொறாமை, குரோதம், விரோதம் அவைகளை விட்டு உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கையின் கையும், அதாவது நாங்கள் சலான் சொல்லிக் கொள்கிறோம், நாவும் நாவும் சலான் சொல்லி பேசிக் கொள்வோம், உடம்பும் உடம்பும் ஆழத்தால் செய்து கொள்வோம், ஆனால் உள்ளங்கள் ஒதுக்கப்படவில்லை என்றால், உள்ளங்கள் ஒதுக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய உதவி வராது. உண்மையான ஒற்றுமை உங்களுடைய உள்ளங்கள் ஒதுக்கப்படவில்லை. ஒற்றுமை இருக்கிறதே அது ஒரு பலம், ஒற்றுமை இருக்கிறதே அது ஒரு சக்தி, ஒற்றுமை இருக்கிறதே அது ஒரு ஆன்மீகம். ஒற்றுமை இல்லாமல் போனால் எங்களுக்குள்ள குரோதங்களும் விரோதங்களும் இருந்தால் நாங்கள் ஒரு ராயத்தை இழந்த மாறி, நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை இருந்த மாறி. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒற்றுமை என்பது இந்த சமூகத்தின் மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. ஒற்றுமை இல்லாது போனால் அந்த சமூகத்தை கண்ணியமானவர்களை இழந்துவாக சைத்தான் வழிகெடுத்து விடுவான், இலகுவாக சைத்தான் அந்த சமூகத்துக்குள்ளே ஊடுருவி விடுவாங்க. அதனால் தான் தனிமையில் உள்ள ஆட்டை ஓனாய் பிடிப்பதை போல யாரும் கூட்டத்தை விட்டு வெளியாகிவிடக் கூடாது. ஒரு ஜமாத் நிர்வாகமாக ஒரு முடிவெடுத்தால் அதற்கு நாங்கள் உண்மையிலேயே இருக்கிறது கசப்பான ஒரு முடிவாக இருந்தாலும், அது ஏகோசித்த முடிவாக இருந்தால் அதற்கு நாம் இணங்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே ஒற்றுமை என்பது இந்த சமூகத்தின் மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. ஒற்றுமை தீர்கிறதுக்கு பிரதான காரணம் இந்த ஆன்மா பரிசுத்தம் இல்லாமல் இருப்பதால், இந்த ஆன்மாவுக்குள்ளே பல கபட புரோதங்கள் வருவதால். இனிமே அன்பானவர்கள் இந்த உள்ளத்தை தூய்மாக அமைத்துக் கொள்வோம். அதற்கு குறிப்பாக பொறாமை இந்த உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது. பொறாமையின் வெளிப்பாடுதான் கண்ணூர். அன்பானவர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பொறாமை உள்ளவருடைய உள்ளம் இருக்கிறதே, பொறாமையோடைய உள்ளம் இருக்கிறதே, அதை நினைச்சி அவர்கள் உடலை நினைச்சி அவர்களே அவருடைய தூக்கத்தை இல்லமாக்கிக் கொள்வார். மற்றவர் நல்லா இருப்பதை நினைச்சி, மற்றவர்கள் முன்னேறுவதை நினைச்சி இவரேனுடைய தூக்கத்தை இல்லமாக்கிக் கொள்வார். எனவே எங்களை உள்ளங்கள்ல பொறாமை புரோகம் வந்துவிடக் கூடாது. எனவே முதலாவது வகை உங்களுடைய ஆன்மாவை எப்போது சுத்தமாக வைத்துக் கொள்வோம். இரண்டாவது வகை விளைச்சுத்தம். வெளிச்சத்தை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று எங்களுடைய உடம்பு உடல் சுத்தம், இரண்டாவது ஆடை சுத்தம், மூன்றாவது நாங்கள் வாழ்கின்ற இடம். முதலாவது எங்களுடைய உடம்பு. அன்பானவர்களே, எப்போது எங்களுடைய உடம்பு எங்களுடைய உடல் சுத்தமாக இருக்கிறது? குளிப்பு வாய்ப்பானவர்களாக இருந்தால் அவசரமாக குளித்து துப்புரவாகிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களாகவே நல்லடியார்களே, அவசரமாக குளித்து துப்புரவாகிக் கொள்ள வேண்டும். பெருந்தொடக்கு என்று சொல்லுவார்கள், ஜனாபத்து என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கிறார், நீங்க ஜுனுபாரியாக இருந்தா அவசரமா எழுத்து அறிஞர்களை கேட்டிருப்பார், அவசரமாக குறித்து சுற்றுவாயை கொள்ளுங்கள், உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்ற செய்தி அல்லாஹ் பரிசு தரப்படுவார் என்று சொல்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, பெருந்தொடர்பு வாஜிபானவர்களாக இருந்தால், குளிப்பு வாஜிபானவர்கள் தான், அவசரமாக குளித்து உங்களுடைய உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மலக்குமாறுகளை எங்களுடைய பாதுகாப்பிலே அல்லாஹ் எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மலக்குமாருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். யாரெல்லாம் சுத்தவான்களாக இருக்கிறார்களோ அவர்களை விட்டு மலக்குமார்கள் தூரமாக்குறார்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இனி அவசர அவசரமாக நாங்கள் சுத்தமாகிக் கொள்வது. அடுத்த விஷயமான அல்லாஹுடைய மனதியார்களே, பெருந்தொடக்கு முதலாவது சிறுதொடக்கு என்பது உதவு புரிந்திருந்தால், உதுவை குறிக்கக்கூடிய அந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் இடப்பட்டிருந்தால் அவசரமாக உதவு எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வில் எல்லா நிலத்திலும் உதவோடு தான் இருக்க வேண்டும். தூங்குவதற்கு முன்னால் மாத்திரமல்ல, கபத்துவாவை சவால் செய்வதற்கு முன்னால் மாத்திரமல்ல, கொரான் ஓதுவதற்கு முன்னால் மாத்திரமல்ல, கொரானை சொல்வதற்கு முன்னால் மாத்திரமல்ல, சொல்வதற்கு முன்னால் மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவன் உதவோடு தான் இருக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் 5 நேரமாவது உங்களுக்கு நாம் இம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தவல்லா கதா உஃபிர லஹு மா தக்கதம மின் ஜம்பிஹி. யார் நான் உதறுக்கத்தை போல உதறுக்கிறீங்களோ, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய முன்னிய பாவங்களை மன்னித்து விடுகிறான், முன்னிய பாவங்களை உங்களை விட்டு போக்கி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் உதறுக்கின்ற போது அவருடைய உடல் உறுப்புகளே மிக முக்கியமாக உதவுடைய உறுப்புகள் நடைகிறது. அந்த உதவுடைய உறுப்புகளால் செய்த பாவங்களை எல்லாம் அந்த தண்ணீரோடு அப்படியே பாவத்தை அகைத்து விடுகிறான். மூ என்பது ஒரு சௌபா, தொழுகை இல்லாதவர்களுக்கு உதவு இல்லை, தொழுகையாளிகள் தான் உதவு எடுப்பார்கள். உது என்பது ஒரு சௌபா, அல்லாஹ் வழங்கிட்டவர்கள் உதுவுக்கு பின்னால் ஒரு துவா செய்வார்கள். அந்த துவாவிலே ஒரு வாசகம், அல்லாஹும்மா ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். இறைவா, என்னை சுத்தவான்களுடைய பட்டியலும், கண்ணியமானவர்களே, என்னை சுத்தவாகிய பட்டியலும், என்னை சௌபா செய்த அவருடைய பட்டியலில் சேர்த்துக் கொள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் துவா செய்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதுவுக்கு பின்னால் அங்கே துவா செய்திருக்கிறார்கள், தொழுகைக்கு பின்னால் இப்படியான நல்ல துவாக்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சௌபா தொழுகையிலே மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, உதுவுக்கு பின்னாலும் எங்களுக்கு ஒரு சௌபா இருக்கிறது. உது என்பது ஒரு சௌபா, எனவே தொழுகையை தொழக்கூடியவர்கள் தான் அந்த உது என்ற ஒவ்வொரு நாளும் பரவான தொழுகைக்கு 5 நிமிடங்கள் இருக்கிறோம். அந்த தௌபாவை நாம் செய்கிறோம், எங்களுடைய உடற்புகளால் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார். அது மாத்திரம் ஓவிய உறுப்புகளை நாளை வறுமையினாலே அல்லாஹ் பிரகாசமானதாக ஆக்குகிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய அடுத்த காரணிகள்ல மிக முக்கியமானது இயற்கை மரபுகள் 5 என்று சொல்லல்லாஹ் சொன்னார்கள். முதலாவது சத்துனா செய்வோம், முதலாவது பத்துனா, இரண்டாவது மர்ம உறுப்புகளை கழிவது, மூன்றாவது அக்குள் முடியை கழிவது, நான்காவது நகங்களை வெட்டி சுத்தமாக்குவது, ஐந்தாவது நீச்சியை கத்தரிப்பது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 விடயங்களும் இயற்கை மரபுகள் ஒரு மனிதனுடைய வாழ்விலே செய்து வரக்கூடியவை. அதனை முதலாவது அதாவது பத்துனா செய்வது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்துனா என்பது ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. சந்தித்துக் கொண்டால் குளிப்பு வாஜிப் என்பதாக சொன்னார்கள். இதன் மூலமாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களுக்கும் ஹத்னா இருக்குது என்ற செய்தி இந்த ஹதீஸ் காட்டுகிறது. மதீனாவிலே அந்த ஹத்னா செய்யக்கூடிய பெண்களுடைய அந்த விடயங்களில் ஈடுபடக்கூடிய தாய்மார்கள் வரலாறு ரீதியாக பார்க்கின்ற போது வந்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அப்படியான விடயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அந்த காலங்களில் அப்படியான பிரபலமான தாய்மார்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் செய்தியை வரலாறு ரீதியாக பார்க்கிறோம். எனவே தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது விஞ்ஞான ரீதியான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியமாக இருக்கு. ஹத்தராயத்திலே பெண்களுடைய பத்துனா அந்த அவருடைய அந்த மரும உறுப்பிலே ஒரு பகுதியை அதை முழுமையாக மாற்றிவிட்டால் உணர்ச்சியே இல்லாமல் போய்விடும். அதை அதாவது சிறிதாக அதாவது முழுமையாக அகற்றிவிட்டால் உணர்ச்சியே இல்லாமல் போய்விடும். அகற்றாமல் விட்டுவிட்டால் உணர்ச்சிகள் கூடிவிடும். அதற்கு ஏற்ற போல் அதை கேட்டால் போல் சிறியதொரு பகுதியை அகற்றுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் பெண்களுடைய பத்துனாவாக இருக்குது. எனவே என்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது வாழ்க்கையிலே ஒரு தடவை. அடுத்து 4 விடயங்கள், அக்குள் முடியை களைவது, மர்மத்தான மறைவான அந்த உறுப்பை களைவது, அதே போன்று நகத்தை வெட்டி சுத்தமாக்குவது, வீச்சை கத்தரிப்பது. இந்த 4 விடயங்களும் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக கூடினதை 40 நாளைக்கு மேல் வைத்திருக்க கூடாது. இதனுடைய உடம்பை பொறுத்து அது வாராந்தம் வளரும். நகங்களை பொறுத்த வகையிலே சிலர் வாரத்திலே ஒருக்க வெட்டுவார்கள், சிலர் வாரத்திலே இரண்டு முறையும் வெட்டுவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 40 நாள் தான் கூடினதே 40 நாளைக்கு மேலே வைத்திருக்க கூடாது. முடியுமாக இருந்தால் வாராந்தமோ அல்லது 2 வாரத்துக்கு ஒருமுறையோ அல்லது ஆக குறைந்தது 40 நாளைக்கு ஒருமுறையோ சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிலருடைய ஜனாசாக்களை நாங்க பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் ஆயுளிலேயே சுத்தம் பண்ணி இல்லையா, ஆயுளிலேயே அந்த மர்ம உறுப்பை அவர் அங்கே வெட்டி இல்லையா என்று யோசிக்கின்ற அளவுக்கு சிலருடைய நகங்களை பார்க்கிறோம். அதற்குள்ளே ஊத்தைகள் அந்த வீசுகள் தேங்கி இருப்பதை பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குளிப்பாட்டக்கூடிய சில சகோதரர்கள் அதிகமாக கஷ்டப்படுவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே யாருக்கும் வெளியூர் இல்லாமல் இந்த உலகத்திலே சுத்தவான்களாக சுத்தவாளிகளாக நாங்கள் பரிசுத்தவான்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த இயற்கை வரப்புகளை கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லலாம், வலைத்தில் அவர்கள் இன்னொரு வழிகாட்டலை கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் பரிசுத்தம். நாங்கள் விசுவாக்கிறோம். சொல்லலாம், அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு வக்திலும் விஸ்வாக் செய்வதை, ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் விஸ்வாக் செய்வதை வாஜிபாக்கியிருப்பேன், கட்டாயமாக்கியிருப்பேன். கடமைகளை உடம்பை அதிகமாக சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலையில் எழுந்து விட்டால் பாத்திரத்துக்குள்ளோ அல்லது வேறு வேறு தண்ணி தேங்கலுக்குள்ளோ என்ற கைகளை அப்படியே நாங்கள் விடக்கூடாது. ஒரு பாத்திரத்தால் சிறு பாத்திரம் உண்டா தண்ணீர் எடுத்து என்னுடைய கையை 3 முறை கழுவினான், அதற்கு பின்னால் தான் பாத்திரத்துக்குள்ளேயோ அல்லது பெரும் தண்ணீர்களுக்குள்ளேயோ என்னுடைய கைகளை உச்சரித்த வேண்டும். இதை சொல்லலாக வளைந்த காட்சி தந்திருக்கிறது, வழிமுறை இருக்கிறது. தேங்கி இருக்கின்ற தண்ணீர்களே, அதாவது மலம், அதாவது நீர் சிறுநீர் கழிக்கக் கூடாது. அது மாத்திரமல்ல, நிழல் தரக்கூடிய மரங்கள், அது பொதுவாக மரங்கள், பொதுவாக குறிப்பாக நிழல் தரக்கூடிய மரங்கள் இதற்கு கீழாக சிறுநீர் கழிக்கக் கூடாது. அன்பான அல்லாஹ்வின் இப்படி என்னுடைய உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து என்னுடைய ஆடை சுத்தம், என்னுடைய உடம்பு எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல போறான், வஸியாபக ஃபதஹிர், நபியே நாயகமே உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளா கட்டளையிட்டார். எனவே எப்போது உங்களுடைய ஆடை சுத்தமானதாக இருக்கும். இன்னைக்கு சிலருடைய ஆடையை நாங்க அரைக்குறை ஆடையை சுஜிது உறுப்புக்கு போனா அந்த உறுப்புகள், அதாவது மறைக்க வேண்டிய உறுப்புகள் வெளியாகி அவருடைய தொழுகை முடிந்து விடக்கூடிய அளவுக்கு தான் சிலருடைய ஆடைகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இன்னும் சிலருடைய ஆடைகளை பார்க்கிறோம், அன்பானவர்களே, அதிலே போட்டோக்களும் அதிலே பெயர்களும் இன்னொரு என்ன வர்ண வர்ண கலர்களுமே அவர்கள் ஆடையை வைத்திருக்கிறார்கள். அதன் மூலம் கனியமானவர்கள் அவர்கள் தொழுகிறார்கள். ஆனால் பின்னாளுடைய எத்தனையோ பேருடைய தொழுகையுடைய சிந்தனை மாறிப்போகிறது. அதனால் இப்படியாக விடயங்கள் ஈடுபடாமல் குறிப்பாக முடியுமாக இருந்தால் பள்ளிகளுக்கு வருகின்ற போது வெள்ளை ஆடைகளை அணிந்து கொள்வது மிக மிக ஏற்றமாக இருக்குது. வெள்ளை ஆடையை சொல்லலாவது விரும்பிருக்கிறார்கள். எங்களுடைய இறுதி துணி அந்த வெள்ளை ஆடை தான், இம்ராம் அங்கே அணியக்கூடிய அந்த ஆடையின் வெள்ளை தானே தான். அன்பானவர்களே, லட்சக்கணக்கான ஆதிகளை ஒரே இடத்திலே ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அந்த மக்கா மதீனா. அங்கே எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் அங்கே விலை உயர்ந்த ஆடைகள் அல்ல, எல்லோரும் உடுக்கக்கூடிய ஆடை, கடைசி பயணத்திலே எங்களை சுருட்டி அனுப்பக்கூடிய ஆடை அந்த இஹ்ராம் அந்த கப்பலுடைய ஆடை தான். அன்பானவர்களே, வெள்ளை ஆடையை முடியுமானவர்கள் பள்ளிக்கு வருகின்ற போது அணிந்து கொள்வது அது எங்களுக்கு காட்டி தரப்பட்டிருக்கின்ற ஒழுக்கங்கள் ஒன்றாக இருக்குது. எனவே அந்த ஆடை சுத்தத்தை பேடிக்கொள்வது. மூன்றாவது கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இடம் மிக முக்கியமான ஒரு பகுதி. இடம் எங்களை உடம்பை சுத்தப்படுத்தி விட்டோம், எங்களை ஆடையை சுத்தப்படுத்தி விட்டோம். நாம் சுத்தமாக இருந்து மாத்திரம் போதாது, எங்களுடைய ஆடை சுத்தமாக இருந்து மாத்திரம் போதாது, நாம் சொல்லக்கூடிய மத்திய சுத்தமாக இருக்க வேண்டும், நாம் பயணிக்கக்கூடிய தெருக்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். எங்களுடைய பாடசாலையிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த பாடசாலை சுத்தமாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயணம் செய்யக்கூடிய தெருக்கள், பஸ் தருப்பினங்கள், பொதுவான இடங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சிலர் எழுதுகிறார்கள் சூழலை மாசுபடுத்துகின்றார்கள். சூழலை மாசுபடுத்துவது பாவம் என்று கூட சிலர் விளங்க மாட்டார்கள். இந்த உலகத்திலே உன்னதமான ஒரு பணி எது தெரியுமா? சுத்தம் செய்கின்ற பணிதான். நாங்க கண்ணை மூடி கனிமானவர்களே கைய, அதாவது நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, கண்ணை மூடிக்கொண்டு காலை மூடிக்கொண்டு மூக்கை பொத்திக்கொண்டு கனிமானவர்களே கண்ணை திறந்தும் திறக்காமலும் திறந்து கொண்டு நாங்க வீட்டில் இருந்த அந்த அழுக்கு கடைகள்லாம் இன்னொரு சமூகம் அதை தூக்கி துப்புரவு செய்கிறார். துப்புரவு செய்யக்கூடிய தொழிலாளிகள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருந்த உங்களுடைய வீட்டுகளை சுத்தம் செய்வதால் நாங்கள் நன்றிப்பாகிக் கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அது ஒரு மகத்தான ஒரு பணி, ஒரு புனிதமான ஒரு பணி. எனவே அது சுத்தம் என்ற அந்த இபாதத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மத்திய குறிப்பாக அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுக்கு வரும்போது வலது கால முன் வச்சு அல்லாஹ்வின் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயை எனக்கு திறந்து தருவாயாக அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி மஸ்ஜிதுக்குள்ளே நுழைய வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை வேண்டாமல் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்தால் எங்கே அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கப் போகிறது? வலது காலை முன் வைக்காமல் வந்தால் இமாம் அசனுல் வசதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே போல் இன்னும் சில அறிஞர் சொல்கின்றார்கள், யார் வலது காலை முன்வைக்காமல் பள்ளிக்குள்ளே நுழைகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நலவுகளை எடுத்துவார். நவுதுபில்லாஹ் பாதுகாக்க கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுக்குள்ளே வந்து வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது. மஸ்ஜித் என்பது கனிமனவர்களே அது என்னுடைய உங்களுடைய அதாவது தக்வாவை பெற்றுத்தரக்கூடிய இடம், அது அல்லாஹ்வுடைய மாளிகை. ஒரு பள்ளியை ஒரு நிர்வாகம் கட்டலாம், ஒரு பள்ளியை ஒரு உருவாசிகள் கட்டலாம், ஒரு பள்ளியை ஒரு தனவந்தர் கற்றுத்தரலாம், ஒரு பள்ளியை ஒரு அரபி கற்றுத்தரலாம். ஆனால் மஸ்ஜித் பொதுவானது, மஸ்ஜிதுக்கு யாரும் வந்து போகலாம், மஸ்ஜிதுக்கு யாரும் வந்து போகலாம், மஸ்ஜிதுக்கு நீ வரக்கூடாது, நீங்க பெறக்கூடாது என்று யாருக்கும் தடை செய்ய முடியாது. அப்படியான புனிதமான இடம் இந்த இடத்திலே நாங்கள் மரியாதையான முறையில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சமூகத்தில் சிலரை நாங்கள் பார்க்கிறோம், மஸ்ஜிதுக்குள்ளே எப்படி வருகிறார்கள், சவுசரை அப்படியே மடித்துக் கொண்டு உணவு எடுத்துக் கொண்டு அப்படியே மஸ்ஜிதுக்குள்ளே வந்து மீண்டும் பள்ளி உள்ள வந்துதான் அந்த சவுசரை பிரிக்கிறார். பிரித்ததுக்கு பின்னால் அப்ப மடிப்பை அப்படி விரிச்சு விட்டதுக்கு பின்னால் அதுக்குள்ள இருக்கின்ற அழுக்குகள் ஊசை எல்லாம் மனித எல்லாம் அப்படியே பள்ளிக்குள்ளே வருகிறது. சில மாதங்களை பார்க்கிறோம், பள்ளி ஊழியர்களை பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதை துப்புரவு செய்து கொண்டு கூட்டிக்கொண்டே இருப்பார்கள். கனிமானவர்களே, ஆழமாக உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும், மஸ்ஜிதை சுத்தப்படுத்துவது அது மாதங்களுடைய பள்ளி ஊழியருடைய பணி மாத்திரமல்ல, இந்த ஊரில் வாழக்கூடிய எல்லோருடைய பணியாக இருக்குது. இந்த மஸ்ஜிதை அதாவது எல்லா சேவைகள் என்ன சேவைகள் பயன்படுத்துகின்றோமோ அவர் எல்லோருக்குரிய கடமையாக இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் வந்து போகக்கூடிய வீடு, அல்லாஹ்வுடைய அந்த அமைதியையும் நிம்மதியையும் தேடி தரக்கூடிய வீடு. மஸ்ஜிதிலே கிடைக்கிற நிம்மதி வீட்டிலே கிடையாது, மஸ்ஜிதிலே கிடைக்கக்கூடிய அமைதி வீட்டிலே கிடையாது, மஸ்ஜிதிலே கிடைக்கக்கூடிய அந்த ராஹத் அந்த சூழல் அந்த பக்குவம் வேறெங்கும் கிடையாது. தலைவர்களே, மஸ்ஜிதுக்கு வருகிறார், கையேற்றுகிறார், கண்ணீர் சொட்டுகிறார், அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் கொடுத்த புனிதம். எனவே அந்த புனிதத்துவத்தை நானும் நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அந்த மஸ்ஜிதுடைய தண்ணீரை வீணுரையை செய்யக்கூடாது. மஸ்ஜிதுடைய மின் விசிறிகள், மஸ்ஜிதுடைய அந்த மின்குமிழிகள் இவைகளை நாம் மின்விரயமாக அங்கே பயன்படுத்தக்கூடாது. சிலர் என்ன செய்கிறார்கள், மூன்று பேர் மஸ்ஜிதுக்கு வந்து விட்டால் மூணு இடத்திலிருந்து மூணு மின் விசிறிகளை போட்டுக்கொண்டு சில இடங்களை சொல்லுவதை பார்க்கிறோம். கனிமானவர்களே, மூணு பேர் ஒரே இடத்திலிருந்து ஒரு மின் விசிறியை போட்டுக்கொண்டு சொல்லுங்கள், ஆனால் மின்விரயமாக அல்லாஹ்வுடைய சொத்தை நாங்கள் மின்விரயம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய சொத்தை நிச்சயமாக ஒரு காலம் அளிப்பார், மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை எப்போது சுத்தமாக கேட்க வேண்டும். இந்த மஸ்ஜித் இருக்க நிறைய பேர் நாங்க பார்க்கிறோம், வந்து என்ன செய்யறது, அந்த தாடி அங்கு நின்று பிடிப்பார்கள், தாடியுடைய அந்த முடிகள் பழுத்த முடிகள் அல்லது இதர முடிகள் கீழே விழும், நகங்களை அங்கு நின்று தொங்குவார்கள், தொப்பிகளை கலட்டிக்கொண்டு தரையை வாடுவார்கள். மாணவர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இங்கே ஒழுக்கமாக நடக்கவே எங்களுடைய கடமையாக இருக்கிறேன். எங்களை வீட்டில் நடக்கிறத போல, எங்களை ஒபீஸ் நடக்கிறத போல, கனிமானவர்கள் எங்களை பங்கன்கள் நடக்கிறத போல அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நடக்கலாம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு எங்களை பக்குவ வழிபட வேண்டும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள வந்துவிட்டா நாம் எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள கோயிலத்தை பயன்படுத்துகிறோம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள மின்சியை பயன்படுத்துகிறோம், அல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜிதுக்குள்ள வேறு ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம் என்றால் மாதா முடியுமா ஒரு தொகையை நிச்சயமாக எங்களால் மஸ்ஜிதுக்கு ஒரு செலவாகிவிடக் கூடாது, எங்களால் மஸ்ஜிதுக்கு ஒரு வருவாய் இருக்க வேண்டும், அல்லது நான் பயன்படுத்தியதற்கு நான் இதை கொடுக்க வேண்டிய வகையிலே புரியமான ஹதியாக்களை கொடுத்து அதை இந்த உலகத்திலே நாங்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதோடு நல்ல முறையில் நடந்து கொள்வோம். அதுவும் குறிப்பாக பாதை ஓரங்கள் பாதைகளை சுத்தமாக வைத்திருப்பதை கடமையாக இருக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சமூகத்தின் நல்ல அமல்கள் அப்படி எடுத்து காட்டப்படும். நல்ல அமல்கள் ஒரு சமூகம் இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலவாக எனக்கு எடுத்து காட்டப்பட்ட விடயம் மஸ்ஜிதிலே, அதாவது பாதையிலே மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய அந்த பொருட்களை அகற்றுகின்ற செயல் நல்ல சர்வமாக நல்ல ஒரு செயலாக எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. பெற்றோரு விடயம் எனக்கு எடுத்து காட்டப்படாது. இது தெரியுமா? அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்குள்ளே, அல்லாஹுடைய மஸ்ஜிதுடைய அந்த எல்லைக்குள்ளே, அதாவது எச்சில் சுப்பி அதை அகற்றாத அந்த பாவமான காரியம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அன்பானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய மஸ்ஜித் அழுக்காக இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்குள்ளே தொழுகையாளர்கள் வந்து போகக்கூடிய கோவிலத்தை கொஞ்சம் பாருங்க, எத்தனை கற்கள், எத்தனை சிறு பேப்பர்கள், யாரு போடுவது, யாரு போடுவது, கொள்கையாடி. அன்பானவர்களை சில மசூதிகளில் பார்க்கிறோம், கோயிலத்துடைய அந்த கப்பை கட்டி வச்சிருப்பார்கள். சில மசூதிகளில் பார்க்கிறோம், எடுத்து போகக்கூடாது, கட்டி வச்சிருப்பார்கள். சில பகுதிகளை நாங்க பார்க்கிறோம், மசூதிய அந்த சாதனைகளை வெட்டி வச்சிருப்பார்கள். சில இடங்களை பார்க்கிறோம், மசூதிய கண்ணாடிகள்ல போட் போட்டு பாருங்க, யாரும் சாய வேண்டாம் என்று. பெரியமானவர்களே, வீட்டில இல்லாத நிம்மதியை நாங்க வீட்டில இங்க வேலை பார்க்கிறோம். ஆன்மீக ரீதியான நிம்மதி தான் அங்க கிடைக்க வேண்டுமே தவிர, வெடிமனை உடம்புக்கு தேவையான நிம்மதி அங்கே சேர்ந்துவிடக்கூடாது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தமாக வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அந்த கோயிலத்துடைய பகுதி, அதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதர பகுதிகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதே போன்று சுற்றுச்சூழலை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பெரியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு சரி, மழைக்காலம் என்பதனால் அபாயகரமான நோய்கள், டெங்கு போன்ற அபாயகரமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதனால் மக்காது சரியா என்று சொல்வார். மக்காது சரியா, சரியாவுடைய மிக முக்கியமான குறிக்கோள்கள் ஒன்று, ஹிப்புவும் தீ மார்க்கத்தை நாங்கள் எல்லாம் பாதுகாக்கிறோம், ஏதோ ஒரு வகையில பாதுகாக்கிறோம். அதே போல ஹிப்புவும் நப், எந்த உயிரும் அநியாயமாக உயிர், அதாவது உயிர் விழுந்துவிடக்கூடாது, அதை பாதுகாப்பது எங்களுடைய கடமையாக இருக்கு. ஹிப்புவும் நப், அநியாயமாக இந்த உயிரும் இறந்து விடக்கூடாது என்று அந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், முதலாவதாக அந்த சூழலை பாதுகாக்க வேண்டும். இந்த சூழலை பாதுகாத்தால் தான் சூழல் சுத்தமாக இருக்கும். சூழல் மாசடைந்து இருக்காது, சூழலுடைய காற்று சுத்தமாக இருக்கும், சூழலை குடியிருப்பது உகந்ததாக இருக்கும். சூழல் சீர்கிட்டு போனால், சூழல் மாசடைந்து போனால், அந்த காட்டை சுவாசிக்கக்கூடியவர்கள், அந்த சூழலில் வாழக்கூடியவர்கள், அந்த சூழலிலே இறங்கி ஓடக்கூடிய அந்த தண்ணீர் கழிவுகள் கண்ணியமானவர்கள் மக்களுக்கு நோய் ஏற்படுத்தும். அது டெங்கு நோயா இருக்கலாம், ஆல்கோலி நோயா இருக்கலாம், அல்லது வேறு வகையான நோயா இருக்கலாம், நம்புவதில்லா, அல்லது கிருமி என்ற வரையிலே சில வேலை எப்படியாவது ஒரு நோய் வந்து மனிதனை அடிக்கூடமாக இருந்தால் கண்ணியமானவர்கள் அதற்கு நாம் ஜவால் செல்ல. எனவே நாம் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விடயத்திலே நாம் ஒவ்வொருவரும் எங்களது கடமையை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று கனிமானவர்களே, வைத்தியர்கள், சுகாதார அதிகாரிகள், சிவில் அமைப்புகள், அதே போன்று அதாவது இன்னும் நலம் விரும்பிகள் அவருடைய பணிகளை செய்வதைப் போல, சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவதைப் போல நாம் அவர்களை பார்த்து நாம் பார்வையாளர் இருக்கிறார். நாம் அதிலே பங்கெடுத்து நாமும் ஒரு போராளிகளாக, நாமும் ஒரு பங்காளிகளாக, நாம் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், நாட்டுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்கள், இது எங்களுடைய சொத்து, இது எங்களுடைய இந்த சூழல், இதை பாதுகாப்பதைக்குரிய கடமை என்ற வகையிலே நாம் எல்லோரும் பங்காக இருந்து எமது பகுதிகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய பகுதியை சுத்தப்படுத்த வேறொரு பகுதியில் இருந்தவர்கள் வரக்கவில்லை, எங்களால் எங்களுடைய பகுதியை சுத்தப்படுத்தலாம், எங்களால் எங்களுடைய பகுதியை அழகான முறையில் நல்ல ஒரு சூழலை எங்களுக்காக உருவாக்கலாம். எனவே கனியமனாவின் இளைஞர்களே, இந்த சுத்தங்களை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயம் தெரியும் அன்பானவர்களே, சுத்தமாக இருந்துவிட்டால் போதாது, எங்களுக்கு தொழுகை கடமையாக இருந்தது. தொழுகை யாரும் பாராட்டுகிறார்கள், இஸ்லாத்துல மிக முக்கியமான கடமை தொழுகை. தொழுகை இல்லாவிட்டால் அவருக்கு ஏனைய விடயங்கள் கனியமானவர்களே, அவனுடைய ஏனைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நலவுகளுக்கு தடையாக இருக்கும் தொழுகை இல்லாததால். மறுமையிலே முதல் கேள்வி தொழுகைதான். தொழுகை சீராக இருந்தால்தான் ஏனைய அமல்கள் சீராக இருக்கும். தொழுகை இல்லாமல் அங்க போனால் ஏனைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகிற அளவுக்கு சீரானதாக இருக்கான். எனவே அல்லாஹ்வை நல்லடியார்களே, யாரும் தொழுகை விட்டுவிடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் 5 நேரமே நாம தொழுகிறோம். கனியமான அல்லாஹ்வை நல்லடியார்கள், 5 நேரங்கள் தொழுகிறோம். சொல்லக்கூடிய தொழுகையை கொஞ்சம் யோசிப்பாரு. ஒரு வக்துக்கு 10 நிமிடங்கள் ஒதுக்கி கொண்டார். ஒரு நாளைக்கு நாங்கள் சுமாராக 50 நிமிடங்கள் சொல்லுகிறோம். 24 மனுஷியானத்திலே 50 நிமிடங்கள் ஒரு மனுஷியானம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் 24 மனுஷியானத்தில் அல்லாஹுக்கு ஒரு மனிதனும் சுஜூத் செய்கிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய மனிதன் தன்னுடைய ஆயுளே ஒரே ஒரு வருடம் சுருகிறார். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளே இரண்டு வருடம் சுருகிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளே வெறுமனே 4 வருடங்கள் சுருகிறான். கனிமான் அல்லாஹ்வை நல்லடியார்களே, கொஞ்சம் யோசி பாருங்கள். 8 வருடங்கள் மிக குறுகிய ஒரு காலம். அதாவது 24 மனுஷ்யானத்திலே கண்ணியமானவர்களே, ஒரு மனுஷ்யானம் தான் நாங்கள் சொல்லுகிறோம். வெறுமனே நோம்பை எடுத்து பாருங்கள், 12 மாதத்திலே ஒரு மாதம் நோம்பு பிடிக்கிறோம். அப்படி என்றால் 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனு நாயில்லே ஒருவர் நோம்பு பிடிக்கிறான். 24 என்றால் 2 வருடம், 48 என்றால் 4 வருடம், 96 என்றால் 8 வருடம். 96 வயதிலே நாங்கள் மூத்தாகிவிட்டால் வெறுமனே தொழுதது 4 வருடங்கள். நோம்பு நொட்டது வெறுமனே 8 வருடங்கள். இது அல்லாஹ்வுக்கு கபூலாகுமா இல்லையா என்பது கேள்விக்குறியாக. அதே போல சைத்தானுடைய வீட்டுக்கு அல்லாஹுடைய வீட்டுக்கு கொடுத்த நேரம் இவ்வளவு குறைவாக இருக்கின்ற போது சைத்தானுடைய வீட்டுக்கு கொடுத்த நேரத்தை கொஞ்சம் யோசிப்பாருங்க. ஒவ்வொரு நாளும் 5-6 நேரம் நாங்க அல்லாஹாஜர் டொய்லெட்டுக்கு போய் வருவோம். சிலர் 5-10 இடம் அல்ல, சில 15 இடங்களும் டொய்லெட் இருப்பாரு. அங்கே கனிமான ஒரு மனுஷியாரத்துக்கு மேல அங்க கொடுக்கிறோம். ஆனா அல்லாஹ்வு சுஜூத் செய்த கொடுத்த நேரத்தை விட சைத்தானுடைய வீட்டில் கொடுத்த நேரம் எங்களோட வாழ்க்கையில் அதிகமாக இருந்தா அல்லாஹ்விடத்திலே எந்த முகத்தோடு நாம் அல்லாஹ்வை சந்திப்பது? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை பேரிதாக இருப்போம். அல்லாஹு தஆலா பல வகையான தொழுகையாளிகளை குர்ஆனில் பேசியிருக்கிறார். ஒரு தொழுகையாளி தொழுகையாளிகள் தான் சொல்லும், சிலருக்கு நலவுகள் கிடையாது. அல்லாஹு தஆலா சில தொழுகையாளிகள் சொல்கிறான், وَوَيْلٌ لِّلْمُصَلِّينَ الَّذِينَ هُمْ عَن صَلَاتِهِمْ سَاهُونَ. தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவர்கள் அவருடைய தொழுகையிலே மறதியாளாக தொழுவார்கள். சொல வந்து நான் மகரிபியா சொல்லுகிறேன், இசாவியா சொல்லுகிறேன், நான் சூரா ஃபாத்திஹா ஓதினேனா இல்லையா, எத்தனாவது ரகாத்திலே மறதியாளாக தொழுவார்கள். இவர்களுக்கு கேடுதான், தொழுதும் பிரயோஜனம் இல்லை, கேடு என்று குர்ஆனிலே சொல்கிறான். இப்படியான தொழுகையாளிகளாக நாம் இருக்கிறான். இன்ன சில தொழுகையாளிகள் சொல்கிறான், முனாஃபிக்குகளை போல சோம்பேறியாக சொல்வார்கள். வைதா காமூ இலல் ஸலாத்தி காமூ குஸாலா யுராவுன அன்நாஸ வலா யஸ்குரூனல்லாஹா இல்லா கலீலா. முனாஃபிக்கு தொழுகைக்கு வந்தா சோம்பேறியாக இருப்பார். அங்கு மீண்டும் அசஞ்சு கையில் உள்ள சட்டக்கெல்லாம் எடுத்து கண்ணியமா அங்கே சுரண்டி அந்த பட்டனை பூட்டி இப்படி அங்கு மீண்டும் சோம்பேறியாக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வை கொஞ்ச நேரம் தான் நினைவுபடுத்துவார்கள். நினைவுபடுத்துகின்ற கொஞ்ச நேரத்தையும் மக்களுக்கு காட்டுவார்கள். மக்களை காட்டுவதற்கு அசார்ந்த வணக்கத்தை செய்கிறார் என்று செய்தி அல்லாஹ் பரிசுத்தால் பொறுவாண்டு சொல்கிறான். இந்த தொழுகைக்கும் நலவுகள் கிடையாது. இன்னும் சில தொழுகை அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லா சில சமூகம் தொழுகையை வீணடித்தார்கள், பாலாற்றினார்கள், மனோ இச்சையை பின்பற்றினார்கள். அவர்கள் ஐயா என்ற இழுவைத்தான் சம்பாதிப்பார்கள், இழுவைத்தான் அவர்கள் அந்த தொழுகை விட்டதற்காக பெற்றுக் கொள்வார்கள் செய்தி அல்லா பரிசுத்தால் பொருவாளிக்கிறார். கனிமானவர்களே, இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஐயா என்பதற்கு அர்த்தத்தை சொல்லுகின்ற போது ரஈஸுல் முஃபத்திரீன் எல்லா விரிவுரையாளர்களுக்கும் தலைவராக இருக்கின்ற ஹலர் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் சொல்கிறார்கள், ஐயா என்பது நேரம் தவறி சொல்லக்கூடிய தொழுகையாளிகள் தான் நேரத்துக்கு சொல்லாதவர்கள். நுகரை தொழுகிறார் அசருடைய நேரத்திலே, அசரை தொழுகிறார் மகரிபுடைய நேரத்திலே, மகரிபை தொழுகிறார் இசாவுடைய நேரத்திலே. நேரம் தவறி சொல்லக்கூடிய நல்ல அல் நவுது இல்லாத சொல்லும் கனிமான பிரயோஜனம் இல்லாதவர்கள் அமைந்து விடக்கூடாது. இன்றைக்கு சிலர் சமூகத்தில் எப்படி சொல்கிறார், நேரம் கிடைச்சா சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நேரம் கிடைச்சால் சொல்லக்கூடிய இபாதத்தல்ல தொழுகை, நேரம் ஒதுக்கி சொல்ல வேண்டியது எங்களுக்காக. நாம் எங்களுடைய வணக்கத்தை சீர்படுத்தி நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது தொழுகை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில தொழுகையாளிகள் எல்லாம் சொல்லுகிறான், இவர்கள் தான் அறவே, அதாவது அறவே சொல்லாதவர்கள், அறவே சொல்லாதவர்கள். அல்லாஹு தஆலா பல உரையாடல்களை பரிசுத்த அல்குர்ஆன் சொல்லுகிறான். அதிலே ஒரு உரையாடல், நரகவாசிகளும் சுவர்க்கவாசிகள் நாளை மறுமை நாளை உரையாடி சொல்வார்கள். ஃபி ஜன்னாதி யதஸாலூனா அனில் முஜ்ரிமீன் மா ஸலகூ ஃபீ ஸக்கர். நாளை கியாமத்துடைய நாளிலே நடக்கின்ற பல உரையாடல்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். நல்லவர்கள் கெட்டவர்கள் பேசிக் கொள்கின்ற உரையாடல், அல்லாஹும் மலக்குமார்களுக்கினால் உரையாடல், அல்லாஹுக்கும் நபிமார்களுக்கு முறையான உரையாடல், இப்படி ஒரு உரையாடல் சொல்வதுதான் சுவர்க்கம். சென்ற சீரியர்கள் சுவர்க்கத்திலே இருந்து நரகிலே கழுவி கொண்டிருக்கின்ற பாவிகளை பார்த்து கேட்பார்கள், சக்கரன நரகத்திலே உங்களை நுழைவித்தது எது என்று கேட்பார்கள். ஒரு கேள்வியைத்தான் சுருக்கவாதிகள் கேட்பார்கள், சக்கரன நரகத்திலே கருகிக் கொண்டிருக்கின்ற பாவிகள் நான்கு பதில்களை சொல்லுவார்கள், நவுதுமில்லா அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். முதலாவது சொல்வார்கள், காலூலம் நகுமினல் முசல்லீன், முதலாவது சொல்வார் நாங்கள் தொலை இல்லை, இதனால சக்கர்ல கருகிறோம், சக்கர்ல இருக்கிறோம் என்று சொல்வார்கள். இரண்டாவது சொல்வார்கள், வலம் நகுமுல் மித்தீர், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்க என்று சொல்வார்கள். மூன்றாவது சொல்வார்கள், நேரத்தை வீணடிப்போர் சேர்ந்து நாங்க எங்க நேரத்தை வீணடிச்சோம், எங்க நேரம் தொத்தியில கழியே இல்ல, எங்க நேரம் தொழுகையில கழியே இல்ல, எங்க நேரம் மார்க்கத்துல கழியே இல்ல, எனவே எங்க நேரத்தை வீணடிச்சோம் என்று சொல்வார்கள். நான்காவது சக்கர எங்க நரகத்துல நுழைஞ்சவர்கள் சொல்லுவார்கள், இப்படியே நான் மறுமை நாள பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்வார். நான் உதவி அல்லா பாதுகாப்போம், இது ஒரு வகையான தொழுகையாகும். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, இது அறவே சுடாதவர்களுக்கு அல்லாஹ் சக்கரை கொடுக்கிறான். சக்கரை நரகம் சாதாரணமான நரகம் அல்ல, உலகத்தில் எந்தெந்த விஷ ஜந்துக்கள் மிகவும் கடுமையானதாக இருக்கிறதோ அந்த எல்லா விஷ ஜந்துக்களும் நிறைந்த ஒரு இடம்தான் நரகம், அந்த சக்கரை நரகம். ஒவ்வொரு நாளும் ஏனைய நரகம் எல்லாம் சக்கரை நரகத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடும். யா அல்லாஹ், சக்கரை நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பா என்று ஏனைய நரகம் எல்லாம் பாதுகாப்பு. அப்படியான பயங்கரமான நரகம் சக்கரை நரகம். தொழுகை விட்டவர்களை அல்லாஹ் அங்கிருந்து ஏனையருடைய அந்த மதங்களை பார்த்தா நாட்டுக்கு நாடு போகும்போது அவங்களை மதங்களை நினைவுபடுத்தக்கூடிய அந்த பாச வேறுபடும். ஆனா எங்க அதான் எங்க போனாலும் ஒரு அதான், ஐக்கிய கண்ணிக்கு போகலாம், விரவிய கண்ணிக்கு போகலாம், இந்த நாட்டுல வாழலாம், கடலக்கடல் நாட்டுக்கு போகலாம், எங்க போனாலும் அதான் ஒன்றுதான். அதான கொஞ்சம் எடுத்து சிந்தனை கெடுத்து பாருங்க, மோதின் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லுகிறார் கனிமணவர்களே, கொஞ்சம் யோசிப்பாருங்க. அல்லாஹ் பெரியவன். முதலாவது நான்கு தடவைகள் மாதிரி சொல்லுகிற அல்லாஹ் பெரியவன். கடையிலா இருக்கிறீங்க, கடை பெருசில் அல்லாஹ் பெருசி. தோட்டத்திலே இருக்கிறீங்க, தோட்ட பெருசில் அல்லாஹ் பெருசி. நாலு முறை மாதிரி சொல்லுகிறார். இரண்டாவது மாதிரி சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் வணக்கத்திற்கு அல்லாஹ் இலாஹின்னாஸ், மனிதனுடைய ரப்பு அல்லாஹ், அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற செய்தியே இரண்டாவது அதானுடைய அடியில் சொல்கிறார். மூணாவது சொல்கிறார், மஹதீர் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய தூதர் என்று இரண்டு முறை சொல்கிறார். அடுத்து மஹதீர் சொல்கிறார், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாங்க, தொழுகையின் பக்கம் வாங்க என்று மாதிரி கூப்பிடுகிறார். மனிதன் பலவீனமானவன், தொழுகையின் பக்கம் வாங்க என்று கூப்பிட வரமாட்டார்கள். அதனால அடுத்த அடியில மாதிரி சொல்லுகிறார், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க. உலகத்தில் உள்ள வெற்றியா, மருமையில உள்ள வெற்றியா, சிராத்தில் உள்ள வெற்றியா, கபூர்ல உள்ள வெற்றியா, துவரக்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கான வெற்றியா, இதெல்லாம் தொழுகையில தொழுகைக்கு வாங்க என்று மாறி கூப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, அதான சொல்லக்கூடிய இந்த பலாக அல்லாஹ் குர்ஆன்ல வழங்கப்படுத்துகிறான். திருநாக மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இங்க அப்ல அங்கு பலா மாதிரி சொல்கிறார், பலா வெற்றி என்று சொல்கிறார். இங்க அப்ள திரு நாம வெற்றி பெற்று விட்டார்கள் மோமின்கள். அவருடைய தன்மையில முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், அவர் அவருடைய தொழுகையில் இறைச்சம் உள்ள ஒரு அழைப்பார். தெரியுமா, தொழுகைக்கு வந்தா கடை தலையில் இருக்காது, இந்த உலகம் தலையில் இருக்காது, தன்னை முழுமையாக அல்லாஹ் கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹ் வல்லதீன, இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், உலாஇகஹுமுல் வாரிசூன், அல்லதீன யர்ஸூனல் ஃபிர்தௌஸம் ஃபீஹா காலிதூன், இவர்கள் தான் தொழுகையில் இறைச்சமுள்ளவர்கள், திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள். அங்கே சந்தேகம் கிடையாது. அந்த வெற்றியை உச்சகட்டத்தை அதை வழங்கப்படுத்துகிறான். வெற்றியோடு எல்லாம் முடிக்க இல்லை, ஜென்னத்தில் நிரந்தரமாக தங்கியிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் என்று செய்தியை அல்லாஹ் அவர்கள் கொடுக்கின்ற வெற்றியுடைய உச்சகட்டத்தை வழங்கப்படுத்துகிறான். அன்பானவர்களே, கடைசியை வரக்கூடிய ஒரு வாசகம் என்றால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தான். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவனை மீண்டும் இரண்டு முறை சொல்கிறான். இன்னுமா கடையில் இருக்கிறீங்க, இன்னுமா தோட்டத்தில் இருக்கிறீங்க, இன்னுமா தொழுகை இல்லாத இருக்கிறீங்க, அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்று அங்கே கூப்பிடுகிறார்கள். நீமானவர்களே, வெற்றியின் பக்கம் கூப்பிட்ட மாதிரி அதுக்கு பின்னால தொழில் இருந்தா அந்த தொழில வெற்றி கிடையாது, தோற்றம் நம் தோற்ற வெற்றி கிடையாது. அன்பானவர்களே, அந்த தொழுகையில தான் நான் வெற்றி வச்சிருக்கிறான். இறுதியாக மாதிரி சொல்லுகிறார், எந்த களிமாவை சொல்லி இந்த உலகத்துக்கு பிரியிடுமோ, இந்த உலகம் உலகத்தில் வசெல்லாம் ஒரு கட்டளையும், களிமாவங்களை வச்சா ஒரு கட்டளையும், அந்த களிமாவுடைய தட்டு தான் கனமாகும், களிமாவுடைய பொது தான் கனமாகும். அந்த களிமாவை சொல்லி அதான மாதிரி இருக்கிறான். அன்பானவர்கள், ஒவ்வொரு நாளும் இந்த அதானை கேட்கிறோம், கேட்டு போட்டு முதலாவது அதானுக்கு ஜவாபு சொல்லணும். அந்த அரபாலான மொழிகள்ல அதற்கு அது எங்களுடைய கடமை. இரண்டாவது அதானுக்கு செய்யக்கூடிய கடமை, நேர காலத்துல மஸ்ஜிதுக்கு வந்து அவ்வளவு ஜமாவத்தோட சொல்லணும், தொழுகை வீணாக்கி விடக்கூடாது. கனிமணவர்களே, மறுமையில நாங்க நிம்மதியாக இருக்க வேண்டுமா, மறுமையில உள்ள எல்லா கஷ்டங்களும் சீராக இருக்க வேண்டுமா, தொழுகையை யாரும் வீணாக்கிடாதீங்க. பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்க, உங்களோட பிள்ளைய தொழுகையாடி ஆக்குங்க. மகன் தொழுக, மகள் தொழுகைன்னு சொன்ன அவங்க பிள்ளை சொல்லாது, நீங்க தொழுகையாளியாக பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, உங்களோட பிள்ளை தானாக தொழுகையாளியாக மாறும். எனவே அன்பான அல்லாஹ் நல்லே, அல்லாஹ் தந்திருக்கிற ஒவ்வொரு விவாதத்திலும் மனிதனுடைய நலவுக்காகத்தான் தந்திருக்கிறான். எனவே நான் மிக முக்கியமாக இந்த கொத்துபாவுடைய சுத்தத்தை பற்றி பேசினேன். சுத்தமாக வாழ்ந்து கொள்வோம், அகச்சுத்தம் வெளிச்சுத்தம், அதிலும் குறிப்பாக கனிமாங்கிற உள்ளத்தை இப்போது சுத்தமாக வைத்துக் கொள்வோம். உள்ளத்துல இன்றிலிருந்து கப்படம், குரோதம், விரோதம் அத்தனை கலையுங்கள். சிலர் சொந்த நானாவோட சின்ன ஒரு காணிக்கு பிரச்சனை, சொந்த சொத்து பிரச்சனை, இன்னொரு சொத்து பிரச்சனைக்காக அவன் சொந்த நானாவோட பேசுறது இல்ல, சொந்த தாத்தாவோட பேசுறது இல்ல. அன்பானவர்களே, சின்ன சின்ன அற்ப பொருட்களாக இந்த உலகத்தில் இப்படியான விடயங்கள் நடக்குது, அதுகளை யாரும் மனதில் வைத்துக் கொள்ளாது. கனியமானவர்களே, யாராவது அப்படி கூட பேசாம இருந்தா நீங்க சலாத்தை சொல்லி பேசிக் கொள்ளுங்க. நிச்சயமாக சலாத்தை சொல்லி யாரெல்லாம் முதலாவது பேசுறாங்களோ அவங்க தான் தோற்க செல்வத்தை முந்திக் கொள்வாங்க. இந்த உலகத்தில் அப்படித்தான், யாரும் செக்கனாகி போறவங்க சார்ந்தது கிடையாது, செக்கனாகி போறவங்களை எல்லாம் உயர்த்துவான். நாம கீழே போற மாதிரி வரணும், சைத்தான் கீழே போற மாதிரி காட்டுவான், நாம கீழே போக மாட்டோம், மேலத்தான் போவோம். தர்மம் தான தர்மம் கொடுக்கும்போது இந்த பொருள் குளிர மாதிரி விளங்கி குறையாது, அது கூடும். அல்லாஹ் கொடுப்பதை திருப்பி கொடுப்பவன் அல்ல, கொடுப்பதை பல மடங்காக ஆக்கி கொடுப்பான். ₹1 கொடுத்தா அல்லாஹ் எங்க ₹10 தருவான், ₹10 கொடுத்தா அல்லாஹ் எங்க ₹100 தருவான், ₹100 கொடுத்தா அல்லாஹ் ₹1000 தருவான், ₹1000 கொடுத்தா எங்க ₹10000 தருவான், ₹10000 கொடுத்தா அல்லாஹ் எங்க ₹1,00,000 தருவான். நாங்க ₹1,00,000 கொடுத்தா அல்லாஹ் ₹1,00,000. கனியமானவர்களே, கொடுப்பதை கொடுப்பவன் அல்லாஹ், கொடுப்பதை பல மடங்காக ஆக்கி கொடுப்பவன். எனவே நாங்க சொல்லுவோம், சொல்கின்ற அந்த வணக்கங்களை ஆயுள் முழுக்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 4 வருடங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம், 8 வருடங்கள் நம்ம பிடிக்கிறோம், ஆயுள் முழுக்க சொல்லுத, ஆயுள் முழுக்க நோவு பிடித்த கூடிகள் அல்லாஹ் இந்த இபாதத்துல வச்சிருக்கிறான். எனவே கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக சுத்தத்தை பேணிக் கொள்வோம். சுத்தம் இல்லாம சொல்கை இல்லை, சுத்தம் இல்லாம என்ன இபாதத்து இல்லை. எந்த விடயத்தை சொன்னாலும் சுத்தத்தை நிலைநாட்டியதுக்கு பின்னால் சுத்தமாக உழைத்த பணங்களை உங்க ஆட்சி செய்யுங்கள், சுத்தமாக உழைத்த பொருட்களே தான தர்மங்கள் செய்யுங்கள். கனிமன அசுத்தமான கடமைகளை கடமை இன்பமாக செய்யக்கூடிய நல்லடியார்களாக எங்களை சபூசன் கொள்வாயாக. எந்த தொழுகையும் கலா இல்லாமல் எங்களை உயிரை எடுத்துடையாள்லா, அடியார்களுக்கு இந்த கடனும் இல்லாமல் எங்களை உயிரை எடுத்துடையாள்லா, உனக்கு பொருத்தமானவர்களா எங்களை சபூசன் கொய்யாள்லா. ஒவ்வொரு நாளும் தொழுகையாளிகளாக எங்களை சபூசன் கொய்யாள்லா. தொழுகைக்கு முன்னால் உள்ள அந்த சௌபா உதுவை ஒவ்வொரு நாளும் உதுவோடு இருக்கக்கூடிய மக்களாக எங்களை சபூசன் கொள்வாயாக. இந்த ஊரணி சபூசன் கொள்வாயாக. இந்த ஊரில் கட்டுப்படக்கூடிய ஒவ்வொரு மக்கள் மக்களை நீ கவிச்சு கொள்வாயாக. இந்த வருடத்தில் மக்கள் இருப்பதை கஷ்டப்பட்ட முன்னோர்களை கவிச்சு கொள்வாயாக. அவருடைய கபர்களை சுவர்க்கத்தை பூஜோடு ஆக்கி வைப்பாயாக. அவருடைய நல்லறங்களை நீ கவிச்சு கொள்வாயாக. ஒவ்வொரு நாளும் கபரை பிரகாசமாக்கி வைப்பாயாக. அதே போல மக்களுக்காக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களையும், ஒவ்வொரு நிர்வாகிகளையும், மஸ்ஜித் ஊழியர்களையும், ஒவ்வொரு ஜமாத்தார்களையும் நீ கவிச்சு கொள்வாயாக. இந்த ஊரை முழு உலகத்துக்கு முன்மாதிரியான ஊராக, கிராமமாக ஆக்கி அருள்வாயாக. யாவா எங்களது வாக்களை தனிப்புறம் கிருபியக்கும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வாசரதா வானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.